சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. அத்தியாயம் 56. கண்ணில் மண், போர் புயல். எந்த நாளும் தாம் வகுத்த வழியை தாண்டாதவரும், தம்மை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசி அறியாதவருமான சமணடிகள் தம் மீது சீறி விழுந்து தம்மை தூக்கி எறிந்து மிக உஷ்ணத்தோடு உதிர்த்த சொற்களை கேட்டதும் மெல்ல புன்முறுவல் கொண்ட பிரம்மானந்தர்,
அடிகளே, ஏன் இப்படி துடிக்கிறீர்கள்? இதில் பதட்டத்திற்கு என்ன இருக்கிறது
என்று மிக சாவதானமாக வினவவே, ஏற்கனவே குமரி எழுந்த கோபம் பன்மடங்கு அதிகமாக பிரம்மானந்தரை நோக்கி தீவிழி விழித்த சமணடிகள்,
பதற்றத்திற்கு என்ன இருக்கிறதா? என்ன இருக்கிறது என்று புரியவில்லையா தங்களுக்கு
என்று உள்ளே எழுந்த சினத்தின் உக்கிரம் குரலிலும் சந்தேகமின்றி பிரதிபலிக்க கேள்விகளை வீசினார். சமணடிகளின் உள்ளம் விசிறிவிட்ட கடல் அத்தனை வேகமாக சொற்கள் மூலம் தம் மீது வீசிய அந்த சந்தர்ப்பத்திலும் சிறிது நிதானத்தை இழக்காத பிரம்மானந்தர்,
பொதுவாக பதற்றத்திற்கு காரணம் புரியவில்லையே தவிர, உமது நெஞ்சம் இத்தனை தூரம் ஏன் குமரிகிறது என்பதற்கு காரணம் எனக்கு புரிகிறது. பூவழகியின் வாழ்க்கை என் திட்டத்தால் பாதிக்கப்படுமே என்று அஞ்சுகின்றீர், அவ்வளவுதானே
என்று கேட்டார். பூவழகியின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொல்வதை விட வாழ்க்கை பாழ்த்துவிடும் என்று சொல்லுங்கள், அது பொருத்தமாக இருக்கும். பூவழகியின் இதயம் முழுவதும் என்று மேலும் ஏதோ சொல்ல முயன்ற சபரடிகள் உணர்ச்சி பெருக்கால் சொல்ல வார்த்தை முழுவதும் சொல்லாமல் வார்த்தைகளை அரைகுறையாக விட்டார்.
இளம் சொழி என்பால் இருக்கிறது
என்று சமணடிகளின் வார்த்தைகளை பூர்த்தி செய்த பிரம்மானந்தர்,
படைத்தலைவருக்கும் பூவழகிக்கும் உள்ள இதய தொடர்பு நான் அறியாதது என்று நினைக்கின்ற அடிகளே
என்று வினவினார். அறிந்துமாய் இந்த அக்கிரமத்தை செய்ய துணிகின்றீர்கள் என்ற ஆத்திரம் சிறிதும் தனியாமல் மீண்டும் கேள்வி கேட்டார் சமணடிகள். சிந்தனைக்கு அரை வினாடி கூட எடுத்துக் கொள்ளாமலும் பேசிய வார்த்தைகளில் தயக்கம் ஏதும் இல்லாமலும் திட்டவட்டமாக பதில் சொன்னார் பிரம்மானந்தர்,
இதில் அக்கிரமம் ஏதும் இல்லை அடிகளே. சொந்த உணர்ச்சிகளை கவனிக்காமல் நாட்டு நலனை மட்டும் முன்னிட்டு திருமணங்களை நடத்தி வைப்பது வரலாற்றுக்கு முரண்பட்டதல்ல. அரசியல் திருமணங்களுக்கு அத்தாட்சிகள் வேண்டுமானால் பாரதத்தின் சரித்திரத்தை புரட்டிப்பாரும்
என்று, அப்படியானால் இருங்குவேலுக்கு பூவழகியை மனமுடித்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள்?
ஆமாம்.
இதற்கு பூவழகி சம்மதிப்பாளா?
சம்மதிக்க மாட்டாள்.
பலவந்தமாக திருமணம் செய்து வைப்பதா?
இதில் பலவந்தம் எதுவும் இல்லை. நாட்டு நலனை முன்னிட்டு வகுக்கப்படும் ஒரு அரசியல் திட்டம். இதை பூவழகிக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அவள் இஷ்டப்படாவிட்டால் மாரப்பவேளுக்கு விளக்கி சொல்லி திருமணத்தை முடிக்க வேண்டும். அதற்கு பூர்வாங்கமாக நீர் உறையூர் சென்று பூவழகியின் மனத்தை அந்த வழிகளில் திருப்ப முயல வேண்டும்.
தவறாக சொல்லிவிட்டீர்கள் அடிகளே. பூவழகியின் மனத்தை கலைக்க வேண்டும். அதற்காக இளம்சழியன் மீதும் ராணியின் மீதும் அபாட்டமான பழியை சுமத்த வேண்டும் என்று சொல்லுங்கள்.
அர்த்தம் இருக்கும். நல்ல வார்த்தைகளால் ஒரு தீய ஏற்பாட்டுக்கு திரையிட வேண்டும் என்று மனக்கசப்போடு சொன்னார் சமணாடிகள். பிரம்மானந்தரின் ஆழம் மிக்க சின்னம் சிறு யானை கண்கள் சமணடிகளை ஆராய்ந்தன. பிறகு உதடுகள் மெல்ல அசைந்தன. அவற்றில் இருந்து வெளிவந்த வார்த்தைகளிலும் உறுதி பரிபூரணமாக இருந்தது.
அடிகளே, பல நாட்களுக்கு முன்பு படைத்தலைவர் கருவூருக்கு புறப்படும் முன்பு நானே சொன்னேன், மாறப்ப வேலுன்ன பூவழகியாக இருந்தாலும் நாட்டு நன்மைக்காக பலியிடப்பட வேண்டியவர்கள் தான் என்று. அந்த உறுதி இன்னும் என்னை விட்டு வழகவில்லை. பூவழகிக்கும் இருங்கோவேலுக்கும் திருமணம் அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் பூவழகியின் வாழ்க்கை பாதிக்கப்படலாம். ஆனால் நாட்டு நன்மைக்கு அது தேவையாக இருக்கிறது. பூவழகி இளமங்கை கொய்யப்படாத புதுமலர், வாழ்க்கையின் தென்றலையும் குளிர் தரும் பனித்துளிகளையும் எதிர்பார்த்து நிற்கும் வண்ண பூ. அந்த பூவை நாசம் செய்வதில் எனக்கு மட்டும் திருப்தி என்று நினைக்கின்றீரா? இல்லை அடிகளே, இல்லை. இந்த செய்கைக்கு உம்மை தூண்டுவதே என் இதயத்தை தூள் தூளாக உடைத்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மலரை கிள்ளி எறிவதால் பெரும் நந்தவனம் பாதுகாக்கப்படும் என்றால் அந்த மலரை கிள்ளி எறியத்தான் வேண்டும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. பூவழகி ஒருத்தியின் வாழ்க்கை இந்த திட்டத்தால் கெடலாம். அதனால் இந்த நாட்டின் சுதந்திரம் பாதுகாக்கப்படும். எத்தனையோ தலைமுறைகளின் நன்மைகள் பாதுகாக்கப்படும். சுதேச அரசாட்சி இங்கு காலொன்றாமல் விரட்டப்படும்
என்று தெளிவான, ஏதும் குழப்பம் இல்லாத குரலில் கூறினார் பிரம்மானந்தர். சமணரிகள் சற்று நேரம் மௌனமாக நின்றிருந்தார். பெருவேளை தாங்கி அந்த இரு துறவைகளுக்கும் சற்று அப்பால் நின்றிருந்த குமரன் சென்னி பிரம்மானந்தரை பார்த்து கேட்டார், பூவழகி இருங்கவேலு கைப்பிடித்ததை சோழர் படை உபத்தலைவர் அறிந்தால் மனமுடிந்து போக மாட்டாரா என்று?
போகலாம்
என்றார் பிரம்மானந்தர். அதனால் நமக்கு கஷ்டம் இல்லையா? மீண்டும் விசாரித்தான் சென்னி.
இல்லை, அதனால் லாபம்தான். இருங்கவேல் பூவழகியை மனமுடித்து விட்டான் என்பதை இளம் சொழியன் அறிந்தால் இருங்கவேலை தீர்த்து கட்ட அவருக்குள் உறுதி பன்மடங்காகும். பொறாமை ஒரு ஆவேசம் சென்னி. மனம் நாடிய பொருள் வேறு ஒருவன் கைக்கு மாறுவதால் பொருளை இழந்தவன் மனம் பெரும் புயலாகிறது. அந்த புயலை எதிர்த்து நிற்பது அத்தனை சுலபமல்ல
என்று விளக்கினார் பிரம்மானந்தர். இது அநீதி அல்லவா என்று இடையே புகுந்து கேட்டார் சமணடிகள்.
தனிநபர்களை பொறுத்து பேசப்படும் போது அந்த சொல் தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. அரசியலில் இதற்கு ராஜதந்திரம் என்று சொல்கிறார்கள்
என்று பதில் கூறினார் பிரம்மானந்தர். ஒன்றுபட்ட இதயங்களை பிரிப்பது பெரும் பாவம் என்று உங்கள் சாத்திரங்கள் சொல்லவில்லையா என்று மீண்டும் சலிப்போடு கேட்டார் சமநடிகள்.
கௌடில்யன் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் ராஜரீக முறைகளில் பாவம் மலிந்து கிடைக்கிறது. நவநந்தகர்களை அந்த முனிவர் வேறொருத்த முறைகளிலும் புண்ணியம் என்று கருதக்கூடிய அம்சம் இல்லை. பாவ புண்ணியத்தை அவர் பார்த்திருந்தால் நந்தகர்கள் பேரரசு அழிந்திருக்காது, மௌரியர்கள் பேரரசம் உண்டாகி இருக்காதடிகளே. சொந்த உணர்ச்சிகளுக்கு இதில் இடமேதும் இல்லை. பூவழகி இருங்கோவேளை மனமுடிப்பதால் அனுகூலங்கள் பல இருக்கின்றன. பாவ புண்ணியம், நீதி அநீதி இவற்றுக்கெல்லாம் இந்த அலுவல்களில் இடமில்லை. இங்கு புண்ணியம் நாட்டு நலன் ஒன்றுதான். இங்கு நீதியும் அது ஸ்திரப்பட்டு தலை தூக்கி வாழ்வதுதான். அழகிய ரதங்களை வெகு வேகமாக செலுத்தக்கூடியவனும் யவனர்களை தன் அடிமைகளாக வைத்து பரிபாலித்தவனுமான சோழல் இளம் சேட் சென்னி அமர்ந்திருந்த அரியணையில் இன்று வீரமற்றவனும் வஞ்சகம் நிறைந்தவனும் வெளிநாட்டவரான யவனர்களுக்கு தமிழகத்தில் கடற்கண்ணியான பூம்புகாரை சாசனம் செய்து கொடுத்து விட்டவனுமான இருங்கோவேல் அமர்ந்திருக்கிறான். அவனை நசுக்க வேண்டும். அவனை நசுக்கும் போது இன்னும் சிலரும் நசுக்கப்படலாம். அதற்கு நாம் என்ன செய்வது
என்று பதில் கூறினார் பிரம்மானந்தர். சமநடிகள் மீண்டும் ஏதோ யோசித்தார். பிறகு கேட்டார், ராணி சொன்ன திட்டம் நேர்மாறாக இருந்ததே என்று.
ஆம், ராணி இந்த திருமணத்தை தடுக்க பார்க்கிறாள்.
அது சரிதானே?
இல்லை.
ஏன் இல்லை? பூவழகியின் திருமணம் நடந்தால் இளம்சழியன் இதயம் உடையும். அப்படி உடைந்தால் வெளிநாட்டிலிருந்து திரும்பும் படைத்தலைவன் இந்த நாட்டில் காலையை வைக்காமல் திரும்பலாம், அல்லது நாட்டுக்காக படைகளை நடத்த மறுக்கலாம் என்று ராணி கூறுகிறாளே.
ராணியின் பார்வையெல்லாம் இளம்சழியன் மனோபாவத்தை முன்னிட்டு ஆராயப்படுகிறது. நான் விஷயத்தை நாலா திசைகளிலிருந்தும் அலசுகிறேன். இளம்சழியன் வந்து பூவழகி இருங்கோவேளை மணந்ததை அறிந்தால் அந்த கோபத்திலேயே அவன் இருங்கோவேளை நாசம் செய்ய முரசு கொட்டுவான். அப்படி இளம்சழியனுக்கு ஏதாவது நேர்ந்தால் பூவழகியை தன் சொந்த சகோதரியாக பாவிக்கும் கரிகாலன் அவளை முன்னிட்டு இருங்கோவேளை பழி வாங்க வருவான். இருங்கோவேளின் ஆட்சியை பிளக்க பலமான கத்தி ஏதாவது ஒன்று வேண்டும். அந்த கத்தி இளம்சழியன் தான். அதற்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் மற்றொரு கத்தி மன்னர் இருக்கிறார். அடுத்த 3 மாதங்களில் தமிழகத்தின் தலைவிதி நிர்ணயிக்கப்படும். அடிகளே, அதுவரை இங்கு போர் கூடாது. தமிழகத்தை சூழ்ந்து வரும் அபாய மேகங்கள் நன்றாக துணியட்டும். பிறகு மழையாக கொட்டி வெள்ளமாக பெருக்கெடுத்து நாட்டில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அடித்து போக ஏற்பாடு செய்வோம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.